நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் அருள் திரு தாமஸ் அமிர்தம் அவர்களே.
வணக்கம்.
நீங்க சென்னையின் புகழ்புத்த லொயோலா கல்லூரி அல்லது லொயோலா பல்கலைக்கழகம் அப்படின்னு கூட சொல்லலாம், அங்கேருந்து வந்திருக்கிறீங்க. இப்ப சென்னையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிற நோக்கம் அல்லது என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன்.
சென்னையில் உள்ள லொயோலா கல்லூரி சார்பாக லொயோலா கல்லூரியில் படித்து இன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களை சந்திப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். இங்கு ஏறத்தாழ 200 மாணவர்கள் மெல்போர்ன், சிட்னி, பர்த் இது போன்ற நகரங்களில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் சந்தித்து அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு முன்னாள் மாணவர் இயக்கமாக இந்த ஆஸ்திரேலியா நாட்டிலே அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களை லொயோலா கல்லூரியோடு தொடர்பை உருவாக்கி அவர்களுக்கும் கல்லூரிக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காரியங்களை செய்வதற்காக நானும் என்னோடு இணைந்து முன்னாள் மாணவருடைய அமைப்பினுடைய செயலர் பாலமுருகன் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் மாசுல்லா அவர்கள் இருவரும் வந்திருக்கிறார்கள். என்னோடு கூட நேற்று சிட்னி மாநகரத்திலே எங்களுடைய மாணவர்களை சந்தித்தோம். அதற்கு முந்தின நாள் சனிக்கிழமை மாலை மெல்போர்ன் நகரத்திலே எங்களுடைய மாணவர்களை சந்தித்தோம். எங்கள் மாணவர்களை சந்திப்பதிலே எங்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சி, அவர்களுக்கும் மட்டுமல்ல மகிழ்ச்சி. இதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.
அடுத்து நீங்க ஒரு பல்கலைக்கழக சமூகவியல் பேராசிரியர்ங்கிற வகையிலையும் கிறிஸ்தவ மதகுரு அப்படிங்கிற ஒரு ரீதியிலையும் வந்து சில கேள்விகளை கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா திராவிட கட்சிகள் மீது சிலர் முன்வைக்கின்ற விமர்சனம் வந்து திராவிட கட்சிகள் சிறுபான்மை சமயத்தவரை அந்த அளவிற்கு விமர்சனம் செய்வதில்லை, அவர்கள் பெரும்பாலும் இந்து சமயத்தை மட்டுமே விமர்சனம் செய்கின்றார்கள், இந்து சமயத்தில் காணப்படுகின்ற ஜாதி தீண்டாமை பாகுபாடு இவைகளை விமர்சனம் செய்கின்றார்கள். ஆனால் சிறுபான்மை சமூகமான கிறிஸ்தவம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது அவர்களும் கூட ஜாதி பார்ப்பது குறித்தோ அல்லது பாகுபாடு காட்டுவது குறித்தோ திராவிட கட்சிகள் எதுவும் சொல்வதில்லை, அவர்களை விமர்சனம் செய்வதில்லை என்பதான ஒரு இரட்டை போக்கை திராவிட கட்சிகள் கடைபிடிக்கின்றன அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுறதுண்டு. இதுக்கு என்ன பதில்?
இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தை நான் வந்து கடுமையாக நான் மறுக்கிறேன். இந்த சொல்லாடலும் சரி, இந்த சிந்தனை போக்கு சரி, பெரும்பான்மையானது இந்துக்களுக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய சித்தாந்தத்தை கொண்ட ஒரு குழுக்களிடையே இருக்கக்கூடிய சிந்தனையைத்தான் நீங்கள் பெரும்பான்மை சிந்தனை என்று சொல்கிறீர்கள். இந்த திராவிட கட்சிகள் என்பதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியில் பார்க்காமல் மாறாக ஒரு சமூக சித்தாந்தத்தோடு நான் பார்க்க விரும்புகிறேன். 1920 நீதி கட்சி ஆரம்பிக்கிற போது அப்பைக்கிருந்து அவர்களுடைய அழுத்தமான கோரிக்கை என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட மற்றும் புறந்தள்ளப்பட்ட மக்களுடைய மேலாண்மைக்காக அவருடைய பிரதிநிதித்துவத்துக்காக அரசியல் பொருளாதாரம் சமூக தளங்களிலே அவர்களும் மேல் நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே கொண்டு வரப்பட்ட ஒரு சித்தாந்தம். இன்றைக்கு அந்த சித்தாந்தத்தின் மீது ஒரு மாபெரும் போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை மதவாதமாக நான் பார்க்கவில்லை, மாறாக ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை அழிப்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். எனவே அத்தகைய முயற்சியிலே பின்தங்கிய மக்களுக்காக பொருளாதாரத்திலே சமூகத்திலே பின்தங்கிய மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாகிய நாங்கள், குருக்களாகிய நாங்கள் நிச்சயமாக அத்தகைய தாழ்த்தப்பட்ட மக்களை மேல் கொண்டுவதற்காக எந்த கட்சிகளெல்லாம் எந்த அமைப்புகளெல்லாம் உழைக்கிறது அவர்களோடு நாங்கள் தோள் கொடுத்து உழைப்போம். அப்படித்தான் இதை நான் பார்க்கிறேன். சாதியம் என்பது கலாச்சார கூறுகளோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு காரியம். புனிதம் அசுத்தம் என்ற சித்தாந்தத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சார சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் என்பது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு தமிழன் மீதும் திணிக்கப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டம். இந்த சிந்தனை ஓட்டம் கிறிஸ்துவன், இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவன், இந்து மதத்தைச் சேர்ந்தவன், எனவே இவனுக்கு அடியோடு ஒழிந்து போகிவிட வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது நடப்பாது. நாம் வாழ்கிற சமூகம் ஒரு ஜாதிய கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட சமூகம், நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்திலே வேரூன்றிய ஒரு சிந்தனை. இதை உடனே அழித்து விட முடியாது. கிறிஸ்துவத்தில் சாதியம் பல நேரங்களிலே தடதூக்கி இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு விவிலியம் சரி, கிறிஸ்துவ துறவிகளும் சரி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த சிந்தனை என்பது ஊறிப்போயிருப்பதால் அதை வேறு இருப்பது மிகச் சிரமமாக இருக்கிறது.
இந்திய அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டா இப்போ ஹிந்துத்துவாங்கிற சித்தாந்தம் வந்து அதிகமாக வேர் பிடிக்குது அப்படின்னு சொல்லப்படுற இந்த பின்னணியில் சிறுபான்மை சமயங்கள் வந்து சவால்களை எதிர்கொள்கின்றன, சந்திக்கின்றன அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. கிறிஸ்தவம் வந்து இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு சவால் எதிர்கொள்ளுதா என்ன?
நிச்சயமாக கிறிஸ்துவ மதம் என்பது இன்றைய சூழலிலே, அரசியல் சூழலிலே சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சற்று முன் நீங்கள் கேட்ட கேள்வியிலே, கிறித்துவம் என்பது எந்த மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறது, எந்த மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான பார்வை. அதே சமயத்திலே இந்து மதவாதம் அப்படிங்கிற சொல்லாடலையும் நான் மறுக்கிறேன். ஏனென்றால் பரந்துபட்ட இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிறித்துவத்து மேலேயோ இஸ்லாமிய மேலேயோ எந்த விமர்சன கொண்டோட்டும் அல்ல. அவர்களோடு இணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் முதலாளித்துவ கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு, பொருளாதார அமைப்பு இரண்டும் இணைந்து மக்களை கூறுபடுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எனவே இந்த கிறிஸ்துவம், கிறிஸ்துவர்கள் இந்தியாவிலே சில சவால்களை சந்திக்கிறார்கள், தங்களுடைய கிறிஸ்துவ மறை நெறியை கடைபிடிப்பதிலே சிக்கல்கள் இருக்கின்றன, அத்தகைய வெளிப்படையான கொண்டாட்டங்களுக்கு வலுமையான எதிர்ப்பு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. 2 மாதங்களுக்கு முன்பாக மதுரையிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே தேர்வு எழுத போவதற்கு முன்னாக மாணவர்களை ஆலயத்திற்கு ஜபத்திற்காக எடுத்துக்கொண்டு சென்றவர்களை மறித்து, நீங்கள் இவர்களை மதமாற்றத்தான் எடுத்துச் செல்கிறீர்கள் என்ற ஒரு விமர்சனத்தை வைத்து அதை அப்படியே நிறுத்தினார்கள். எல்லா பள்ளிகளிலும் தேர்வு எழுவதற்கு முன்பாக இறைவனை தொழுவது, பார்ப்பது, தரிசிப்பது, அவரிடம் ஜெபம் என்பது இருக்கக்கூடிய ஒரு காரியம். எந்த பள்ளி குழந்தையும் மதம் பார்த்து ஜெபிப்பதில்லை. ஆலயமாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே ஜெபிக்கச் செல்கிறார்கள். உதாரணமாக எங்கள் கல்லூரி லேலா கல்லூரி கடந்த 93 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 1000கணக்கான மாணவர்களை படிப்பித்திருக்கிறோம். எத்தனை மாணவர்கள் எங்கள் ஆலயத்திற்கு வந்ததால், நாங்கள் சொல்லுகிற ஜபங்களை கேட்டதால், குருக்களோடு பழகியதால் மதம் மாறி இருக்கிறார்கள்? நிச்சயமாக ஒருவர் கூட சொல்ல முடியாது. எனவே எங்கள் மீது வைத்திருக்கப்பட்டிருக்கிற விமர்சனம், நாங்கள் சந்திக்கிற சவால்கள் நிச்சயமாக எங்களுக்கு சிக்கல்களை, சிரமங்களை கொடுத்திருந்தால் கூட, இதை நாங்கள் ஒரு பரந்துபட்ட சிந்தனை பூர்வமாக சித்தாந்த அடிப்படையில் நாங்கள் அணுக விரும்புகிறோம், அவர்களோடு செயல்பட விரும்புகிறோம்.
அடுத்ததாக லயோலா கல்லூரி மாணவர்கள் பற்றிய கேள்வி இது. அதாவது தமிழ்நாட்டின் வரலாற்றை பார்த்தால், இன்னும் இப்போ கடந்த ஆண்டை பார்ப்போமே, அதில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், அந்த போராட்டங்களில் வலுவாக கலந்து கொண்டவர்கள் அல்லது போராட்டத்தின் ஆரம்ப களம் லயோலா கல்லூரியாக இருந்தது என்று சிலர் கூறுகின்றார்கள். இப்போ இதே வரலாறு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா, சென்னையில் வந்து ஒரு பச்சையப்பா கல்லூரி, மாநில கல்லூரி, இப்படியான கல்லூரிகளிலிருந்து தான் மொழி எதிர்ப்பு போராட்டம், சமூக நீதி சார்ந்த போராட்டங்கள் வந்து நடந்தன. இப்போதைய கேள்வி அப்படின்னா இப்போ லயோலா கல்லூரி மாணவர்கள் இது மாதிரியான போராட்டங்களில் ஈடுபடுவது அவர்களாகவே தெரிவு செய்து இப்படியான போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார்களா, அல்லது குருக்கள், அல்லது இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ நிர்வாகம் இந்த பின்னணியிலிருந்து அரசுக்கு எதிரான இந்த போராட்டத்தை தூண்டுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா?
நீங்கள் கேட்கிற கேள்வியை கேட்கும்போது என்னை அறியாமல் சிரிப்பு வருகிறது. நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், நீட் தேர்வுக்கான எதிரான போராட்டம் என்பது லயோலா கல்லூரி மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்வோமே, ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய எழுச்சியை நாம் கொச்சைப்படுத்தியதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது உருவானது லயோலா கல்லூரி அல்ல. லயோலா கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த போராட்டத்தை விதைத்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் 1960களிலிருந்தே பார்த்தால் என்றால், ஈவன் லயோலா கல்லூரியில் கூட மொழிக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், தீவிரமாக லயோலா மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். ஆனால் கல்லூரியாக இணைந்து அதில் ஈடுபடவில்லை. அந்த சித்தாந்தத்திலே ஈடுபாடு கொண்ட மாணவர்கள், ஈர்க்கப்பட்ட மாணவர்கள் அன்றும் பங்கு பெற்றார்கள், இன்றும் பங்கு பெறுகிறார்கள். இன்று ஒரு காரியத்தை நான் நிச்சயமாக நான் பதிவு செய்ய வேண்டும். லயோலா கல்லூரி என்பது வெறும் கல்விக்கூடமாக மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை. மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆளுமையை வளர்க்கிற ஒரு கலப்பட்டறையாக நாங்கள் பார்க்கிறோம். கல்வி, ஒழுக்கம், நெறி, சமூக சிந்தனை, அரசியல், முழுமையான ஆளுமை வளர்ச்சி அனைத்தையும் நாங்கள் மையப்படுத்தி எங்கள் பயிற்சிகளை கட்டமைத்திருக்கிறோம். அப்படி என்கிற போது மாணவருடைய சிந்தனையை கூர்மைப்படுத்த வேண்டிய பங்கு ஆசிரியர்களாக எங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு காரியத்தையும் நான் இன்னொரு பதிவு செய்ய வேண்டும். இன்று லயோலா கல்லூரியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை பார்த்தோம் என்றால், ஒரு 40-50% மாணவர்கள் பிந்தைய சமுதாயத்திலிருந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை பார்த்தோம் என்றால், அதில் பங்கு பெற்ற அதிகமான மாணவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்கள். 97% 98% மதிப்பெண் பெற்று இந்த நீட் தேர்வால் புறக்கணிக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் இன்று லோயலா கல்லூரியிலே அறிவியல் சார்ந்த பாடங்களிலே தேர்வு செய்யப்பட்டு இன்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அறிவியல் துறையிலே தேர்வு செய்யப்பட்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எதற்காக அதிகமாக நீட்டுக்கு எதிரான போராட்டத்திலே போராட வேண்டும்? ஏனென்றால் அவர்களெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள். அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் இத்தகைய காரியங்களுக்கு எதிராக போராடாமல் வேறு யார் போராடுவார்? எனவே இதற்கு பின்னால் இருப்பது கல்லூரி அல்ல, மாணவருடைய எழுச்சி, இளைஞருடைய எழுச்சி. அதை நாம் பாராட்ட வேண்டும். அதற்கு உரிய அங்கீகாரத்தை அந்த இளைய சமுதாயத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் லோயோலா கல்லூரி அல்லது லோயோலா பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பேராசிரியர் டாக்டர் அருட்திரு தாமஸ் அமிர்தம் அவர்கள். லோயோலா கல்லூரி அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு மனசில் வர்றது வந்து கருத்து கணிப்பு, அரசியல், பொதுவாக வந்து அரசியல் அல்லது தேர்தல் சமயத்தில் வர்ற கருத்து கணிப்புகள். இப்போ கருத்து கணிப்பு, ஒரு கல்லூரி கருத்து கணிப்பு நடத்துறது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. இதில் எங்கே தவறு வருது அல்லது எப்படியான ஒரு எதிர்மறையான ஒரு இமேஜ் பிம்பம் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, லோயோலா கல்லூரியிலிருந்து வெளிவருகின்ற கருத்து கணிப்பு பலிக்காமல் போகும்போது அதன் மீதான நம்பகத்தன்மை போய்விடுகிறது. அப்போ உங்கள் கல்லூரிக்கு இமேஜ் அந்த பிம்பம் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிம்பத்தை வந்து அதை தருது. ஏன் அப்படியான ஒரு கருத்து கணிப்புக்கு லோயோலா கல்லூரி எண்ணங்கணும் வெளியிடணும்?
மிக அருமையான கேள்வி. நீங்கள் ஒரு அருமையான சொல்லாடலை பயன்படுத்தி கருத்து கணிப்பு, அது ஒரு கணிப்பு தான். கணிப்பு என்பதை பல நேரங்களிலே உண்மையாக இருக்கலாம், மாறி சென்று விடலாம். இந்த லோயோலா கல்லூரியிலே இதுவரை வந்த கருத்து கணிப்பு என்பது இந்த மக்கள் ஊடகவியல் சார்ந்த துறையின் சார்பாக நீண்ட நெடுகாலமாக மக்கள் மத்தியிலே எடுக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையிலே அதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு, மக்கள் ஆராய்ச்சி என்ற குழு அமைக்கப்பட்டு அந்த குழு கிராமங்களுக்கு சென்று மக்களோடு கலந்துரையாடி அவருடைய நேரடியாக சந்தித்து ஒரு கருத்து கணிப்பை செய்து அந்த அடிப்படையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் இதுவரை நடந்து கொண்டிருந்தது. அந்த துறையிலே இத்தகைய சிறப்பான பணியை செய்து கொண்டிருந்த பேராசிரியர் இப்பொழுது கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்று கல்லூரிக்கு வெளியாக இருந்து அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அது அவருடைய சமூக ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியினுடைய ஒரு சிறு அங்கம்தான் இந்த கருத்து கணிப்பு. இன்றைக்கு இருக்க சூழலிலே பல நேரங்களிலே அரசியல் கட்சிகள் அதற்கு ஒரு வாய்ப்பை, தளத்தை உருவாக்கி கொடுத்து அந்த கருத்து கணிப்பை மக்களுக்கு வெளியிட சொல்லுகிறார்கள், அதன் அடிப்படையிலே வெளியிடுகிறார்கள். இன்றைய சூழலிலே கடந்த 2 ஆண்டுகளாக லோயோலா கல்லூரிக்கும் அத்தகைய கருத்து கணிப்புகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சென்ற 3 மாதங்களுக்கு முன்பாக கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் இதற்காக ஒரு செய்தித்தாள்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டார், இந்த கருத்து கணிப்புக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று. இந்த கருத்து கணிப்பிலே எந்த ஒரு கல்லூரி நிர்வாகமும் தன்னுடைய கருத்தாக அதை சொல்ல முடியாது. கருத்து கணிப்பு செய்யக்கூடிய பேராசிரியருடைய கருத்தாக மட்டுமே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் என்று நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இதில் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்றால், இத்தகைய கருத்து கணிப்பிலே அந்த பேராசிரியர் மட்டுமல்ல, இன்னும் சில சிறு சிறு குழுக்கள் கூட ஈடுபட்டு அவர்கள் லோயோலா மாணவர்களாக இருப்பதால் லோயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் நடத்துகிற ஒரு கருத்து கணிப்பு என்று ஒரு விளம்பரம் தேடிக்கொள்வதை, தங்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொள்வுகிற ஒரு நெறியைத்தான் இப்போ பார்க்கிறோம். அதை நாங்கள் வன்மையாக மறுக்கிறோம்.
அடுத்து வந்து ஈஸ்டர், கிறிஸ்து இயேசு உயிர்ப்பு நாள். இது தொடர்பாக ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களுக்கு கிறிஸ்தவ குருங்கிற வகையில் நீங்கள் தரும் செய்தி என்ன சொல்லுங்களேன்?
கடந்த 5 நாட்களாக ஆஸ்திரேலியாவில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டை பார்க்கிற போது, இந்த நாட்டு மக்களை பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நிச்சயமாக இங்கிருக்கக்கூடிய ஒரு மனித நேயம், வாழ்வுக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம், கலாச்சாரங்களை கடந்து, மொழியை கடந்து, இனவாதங்களை கடந்து ஒரு மனிதம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் நான் இன்று கொடுக்கிற ஒரு ஈஸ்டர் செய்தியாக கொடுப்பது என்னதென்றால், இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்பு என்பது மனித நேயத்துடைய எழுச்சிக்காக நடந்த ஒரு நிகழ்ச்சி உயிர்ப்பு. எனவே மனிதம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஈஸ்டர் பெருவிழாவிலே அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னை பொறுத்தவரை இயேசுனுடைய உயிர்ப்பு தீமைக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்திலே இறைவன் இயேசு பெற்ற வெற்றி. எங்களெல்லாம் மனித மாண்புக்காக, மனித உரிமைகளுக்காக இயற்கை வாழ வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள், போராட்ட தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குழப்பத்திலே சாவின் பிடி இருக்கிற மக்கள் அனைவருக்கும் இது ஒரு நம்பிக்கை நாளாக இருக்கிறது. எனவே அத்தகைய மக்கள் மனம் சோர்வடைய தேவையில்லை, மனம் தளர்ந்து போக தேவையில்லை. நிச்சயம் ஒரு நாள் நன்மை வெல்லும். இறைவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வினுடைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் அனைவரை வாழ்த்துகிறேன். இதற்காக என்னுடைய பிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறேன். உயர்த்தி இயேசு அனைவருக்கும் அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பொழிவார்.
மிக்க நன்றி அருள் திரு தாமஸ் அமிர்தம் அவர்களே. குறுகிய கால பயணத்தில் அதுவும் குறுகிய நேரத்தில் வந்து இந்த எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூட வர வந்து இந்த நேர்முகத்தை வழங்கியிருக்கிறீங்க, மிக்க நன்றி. உங்களை வந்து அழைத்து கொண்டு வந்த பிரையன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மிக்க நன்றி பிரையன்.
எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகச்சிறப்பான எஸ்பிஎஸ் வானொலி மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை, ஆஸ்திரியாவில் வாழ்கிற மக்களை சந்திப்பதிலே, என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.